இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய தேடல் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வியிலதான். அதுக்கு ரொம்ப தெளிவான, நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு விடை கிடைச்சது. நான் ஒரு அமைதியான, அன்பான, மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா அப்படின்றதுதான். என்னை சுற்றி இருப்பவர்கள், என்னோடு இருக்கும் அத்தனை மனிதர்களுமே வந்து ஆத்மாதான். என் கூட இருக்கிறவங்களும் சரி, நான் யார் கூட வாழ்ந்துட்டு இருக்கேனோ, எல்லாருமே வந்து ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் வாழணும், இதுதான் வந்து சரியான ஒரு வழிமுறை அப்படின்றது இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இதை பத்தி நம்ம பேச போறோம். பரமாத்மா அப்படின்றவர் யார், அவருடைய முகவரி, அவருடைய பெயர் சிவபாபா, இவர் தான் என்னுடைய தந்தை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கும் எனக்கும் ஒரு உறவு ஏற்படும், அது எப்படி ஏற்பட வேண்டும் அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முக்கியமா நமக்கு வந்து உதவி செய்யறது வந்து தியானம் தான். இந்த தியானத்தை எப்படி செய்யறது, இந்த தியானத்தால நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, இத பத்தி பேசறதுக்காக நம்மோட இருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இப்ப இந்த தியானம் பண்றதால நான் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மாவா வந்து உணர்றேன். எனக்குள்ள அந்த எம்பவர்மெண்ட் வந்து வந்துடுச்சு அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எனக்குள்ள ஏற்படுது. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸும் சரி, இந்த தியானத்தை பயிற்சி பண்ற ஒவ்வொருத்தரும் வந்து இந்த உணர்வு அவங்களுக்குள்ள வந்து நிச்சயமா வந்திருக்கும்னு தான் நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, ஐ ஃபீலிங் சோ குட், எனக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு.
இந்த தியானத்தினால நாம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற வீணான எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வந்து நீங்கி விடுது. ஒரு நல்ல எண்ணங்களை நாம உற்பத்தி செய்யறோம், ஒரு நல்ல உணர்வை அனுபவம் செய்வோம். தியானத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயமே வந்து நமக்குள்ள சக்திகள் என்பது வருவதுதான். எப்படி நமக்குள்ள அந்த சக்தி வருது, எப்படி நாம் அதை அனுபவம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, தியானத்தை நம்ம காலையிலயும் மாலையிலயும் செய்யறது மட்டுமல்லாம, நாள்தோறும் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லா விதமான உலகளாவிய விஷயத்திலிருந்து நம்மளை வந்து வித்ட்ரா செய்யறோம். ஒரு நிமிடம் நம்முடைய கவனத்தை அதிலிருந்து விலக்கி, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு என் மீது கவனத்தை செலுத்துகிறோம். இப்பொழுது எப்படிப்பட்ட எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதுல கவனத்தை செலுத்துறோம். இதை வந்து நம்ம புலனடக்கும் சக்தி, பவர் டு வித்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் வந்து நம்முடைய புலன்கள் வந்து எப்படி போயிட்டு இருந்ததோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். கண்கள் எதை வேணாலும் பார்க்கலாம், வாய் எதை வேணா பேசலாம், செயல்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு போயிட்டு இருந்த நாம, நம்முடைய கவனம் முழுவதும் நம் மீது இருக்கு. நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறோம், நம்முடைய செயல்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் எடுத்து நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கோம். நாம் நம்முடைய வீடு பரந்தாமத்தை நினைக்கிறோம், நம்முடைய தந்தையை நினைக்கிறோம், மீண்டும் அதே ஒரு உணர்வுல வேலைகளை செய்யறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பாக அமைகிறது. எப்படின்னா, இப்போ ஆமை பார்த்தீங்கன்னா, அது வந்து நாள் முழுவதும் வந்து தன்னுடைய வேலைகளை செய்வதற்காக, இறை தேடுவதற்காக வந்து வெளியெல்லாம் சுத்தும். ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஓட்டுக்குள்ள போய் தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கும். அதே மாதிரி இந்த ஆன்மீக உணர்வு அப்படின்றது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி,
ஒரு பாதுகாப்பு கவசம்னு சொல்றீங்களே,
ஒரு பாதுகாப்பு கவசமா வேலை செய்யுது. ஏன்னா இப்ப வந்து பல மனிதர்களை நான் சந்திக்க போறேன், பல சூழ்நிலைகளை சந்திக்க போறேன். இப்ப யாராவது வராங்க, அவங்களோட மூடு சரியில்லை, அவங்க வந்து கோபமா கூட பேசிடலாம், ஆனா அவங்களை சந்திப்பதற்கு முன்னால என்னை நான் வந்து ஒரு நிலையில கொண்டு வந்துடுறேன். நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு நிலையில கொண்டு வந்துடுறேன். அவர்களுடைய எப்படிப்பட்ட மனநிலையாய் இருந்தாலும் அதனால் நான் பாதிக்கப்பட போவதில்லை அப்படின்ற ஒரு நிலையும் எனக்குள்ள வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு அவர் மேல ஒரு சுப பாவனை, ஒரு நல்ல எண்ணம் என்பதை உருவாக்கி கொண்டு அதன் பிறகு அவர்கிட்ட நான் பேசுறதுக்காக போறேன். அவரை நாம வந்து விலக போறதில்ல, அவர்கிட்டேந்து நாம விலக போறதில்ல. ஆனா நம்ம எதுலேருந்து விலகுறோம் அப்படின்னா நாம் பாதிப்பிற்கு உள்ளாகாமல் விலகுறோம். சோ இது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல வேலை செய்யுது. இந்த பயிற்சியை நாம டெய்லி செய்யறதுனால நமக்குள்ள வந்து கான்சன்ட்ரேஷன், நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துகிற அந்த ஒரு சக்தி என்பதும் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா எப்ப வேணுமோ நம்மால வந்து எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்மளை வித்ரா பண்ணிக்க முடியும், திரும்பவும் வேலையில கவனத்தை செலுத்த முடியும், மறுபடியும் வித்ரா பண்ணிக்க முடியும், மறுபடியும் வேலையில கவனம் செலுத்த முடியும். இந்த பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து குனிஞ்சு எதையாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பயிற்சியே இல்லைன்னா எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், இல்ல வலிக்கும். ஆனா டெய்லி அதை செய்யும் பொழுது நமக்கு வலி என்பது இருக்காது, ரொம்ப கடினமாகவும் இருக்காது. அது போலவே தன்னுடைய புலன்களை அடக்குகிற இந்த சக்தி எப்பொழுது வேண்டுமோ தன்னை ஆத்மா என்கிற நினைவுக்கு கொண்டு வருகிற அந்த பயிற்சி என்பது நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து அதிகப்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு சக்தி நமக்குள்ள நிரம்ப நிரம்ப நமக்கு இன்னொரு ஒரு முக்கியமான சக்தி எது வருது அப்படின்னா பவர் டு பேக்கப். எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிற சக்தி என்பது நமக்கு வருது. ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா ஊருக்கு போறவங்க வந்து தன்னோட வீட்டையே எடுத்துட்டு போற மாதிரி வருவாங்க, ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி நாம போனோம், அந்த மாதிரி நம்முடைய பிரயாணம் இருந்தது அப்படின்னா நமக்கும் கஷ்டம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். இப்போ நமக்கு வந்து இந்த பவர் டு பேக்கப் எப்படி உதவுது அப்படின்னா வித்ரா பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்துல இப்போ இந்த எண்ணங்கள் தேவையா, அவர் அப்படி சொல்லிட்டாரு, இவங்க எப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. இந்த எண்ணங்கள் எனக்கு என்ன நன்மை செய்ய போகிறது அப்படின்றத பாருங்க. தேவையில்லை அப்படின்னா அதை அங்கிருந்து நீக்கிடுங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம சோதிச்சுட்டு நமக்கு எது தேவையில்லையோ அதை வந்து நீக்கிடுறோம். அப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உட்கார்ந்து என்னென்னலாம் என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடந்தது அப்படின்றத கொஞ்சம் பார்த்து அதுல எது தேவையில்லையோ அவற்றை எல்லாத்தையும் நீக்கிடணும். இந்த பயணத்துல நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா லேசாக இருக்கணும். இங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப கொஞ்சம், அந்த கொஞ்சமான இடத்துல வந்து எது நம்முடைய பிரயாணத்துக்கு தேவையோ அவை எல்லாம் மட்டுமே நாம் சேமித்து வைத்து கொண்டு நாம எடுத்துட்டு போகணும். பல சமயங்கள்ல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் கூட எனக்கு நினைவுல இருக்கிறது இல்ல, அதுக்கு காரணமே வந்து இதுதான், தேவையில்லாத எவ்வளவோ விஷயத்த வந்து நாம நம்முடைய தலையில வச்சுட்டு இருக்கோம், அத்தனையும் நிரம்பி இருக்கு. அங்க இருக்கிற இடம் என்பது கொஞ்சம் தான், ஆனா எவ்வளவு விஷயங்களை நாம வந்து உள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால எது முக்கியமோ எது தேவையோ அதை வச்சுக்கிறதுக்கான இடம் என்பது அங்க இல்ல. ஆத்மா என்கிற இந்த சக்தி ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு இருக்கிறது, ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடல், ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலை என்று போய்கொண்டே இருக்கிறது. சோ அந்த மாதிரி போகும் பொழுது நமக்குள்ள வந்து எதை சேமித்து கொண்டு எதை எடுத்துக்கொண்டு போகிறோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனம் வைக்கணும். எது ஒரு நல்ல எனர்ஜியோ நல்ல சக்தியோ நல்ல எண்ணங்களோ நல்ல உணர்வோ அதை மட்டுமே நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு வந்து நாம போகும் பொழுது அதை மட்டுமே நாம் சுமந்து கொண்டு செல்கிறோம். எது நமக்கு தேவையில்லையோ அதை வந்து நாம நீக்கிடணும், டெலிட் பண்ணிடணும். ஒரு சில சமயம் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அன்னைக்கு நீங்க இப்படி பேசிட்டீங்க, அந்த நேரத்துல வந்து நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நமக்குள்ள நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம். சோ அது தேவையில்லை. எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதை எல்லாத்தையுமே வந்து நாம நீக்கிடணும். இந்த பயணத்துல நாம வந்து ஒரு உடையிலிருந்து இன்னொரு உடைக்கு போகும்பொழுது எவையெல்லாம் எனக்கு தேவையோ அவை எல்லாம் மட்டுமே நாம் சேமித்து வைத்துக் கொண்டு நாம எடுத்துட்டு போகணும்.
இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வழி வந்து கொடுத்துட்டோம்னா சொல்லணும். யார பத்தியாவது நான் வந்து பேசுறேன், இல்ல யாராவது என்ன பத்தியும் பேசுறாங்க, இந்த காசிப், இந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு வந்து நம்மளுடைய மனசும் கவனம் நினைப்பு எல்லாமே ஈஸியா வந்து அதுல வந்து ஈடுபட்டுடுது. அதுல இப்ப வந்து ஒரு மாட்டிக்கிட்டு வந்து அவஸ்தப்பட்டு இருக்கும், அதுல இருந்து மீள முடியாம தான் இருக்கும்.
பல விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நாம கவனமாக இருந்தாலும் அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு கூட நீங்க சொன்னீங்க. இப்ப வந்து நம்ம வந்து உடல் பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்துக்காக இதையெல்லாம் சாப்பிடணும், இதையெல்லாம் தான் நான் வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு டயட் சார்ட் ஒண்ணு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து எது நொறுக்கு தீனி சாப்பிடுறாங்க, இல்ல ஆரோக்கியமற்ற ஒரு உணவை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடலாம், பின்னாடி ஏதாவது வந்தான்னா பாத்துக்கலாம், ஆனா நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு வந்து இப்ப அந்த பயிற்சி என்பது இருக்கு. என்னுடைய ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இந்த சக்திகளை வந்து வாங்கி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் என்னுடைய சக்தியை வந்து உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ என்னுடைய கவனம் என் மேல இருக்கணும். எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்லை அப்படின்றத நாம நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இருக்கணும்.
இப்ப நான் என்ன நான் மாற்றிக்கொள்ள நான் தயாரா இருக்கேன், ஆனா மத்தவங்க வந்து இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது?
அவங்கள புரிய வைக்கிறதுக்காக எதையும் செய்யல. நம்முடைய வாழ்க்கை வந்து சரியாக அமையணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நாம ரொம்ப முயற்சி எடுத்து தியானத்துல வந்து சக்திகளை நிரப்பிட்டு இருக்கோம். சோ அந்த சக்திகளை வந்து மத்தவங்களுக்காக நாம வீணாக்க முடியாது. மத்தவங்களை மாற்றுவதற்காக நாம எதையும் செய்ய முடியாது, அதற்காக நாம இல்ல. தியானத்துல வந்து நாம எல்லா சக்திகளையும் வந்து வாங்குறது எதுக்காக அப்படின்னா மாற்றங்கள் எனக்குள்ள வருவதற்காக. நம்முடைய கவனம் முழுவதும் வந்து நம்மலதான் இருக்கணும். நமக்காக தான் இந்த முயற்சி எல்லாம். இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு எண்ணமும் சக்தி. சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இப்ப யாராவது வந்து பேசுறாங்க அப்படின்னா கூட, அதாவது அவங்களை அவாய்ட் பண்ண வேண்டாம். நாம வந்து ஆத்ம உணர்வுல இருக்கும்பொழுது எனக்கு எது தேவையில்லையோ அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி அதை உள்ளே வாங்கிக்காம உள்ளே எடுத்துக்காம எது எனக்கு தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவர் டு பேக்கப், அதுக்கு அடுத்ததா வந்து நமக்கு வரக்கூடிய சக்தி வந்து பொறுமை சக்தி. இந்த உலகத்துல இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு ரொம்பவே தேவையான ஒரு சக்தி என்பது பொறுமை சக்தி, பவர் டு டாலரேட். எதையுமே வந்து நாம தாங்கிக் கொள்கிற அந்த சக்தி, பொறுமையாக ஏற்றுக்கொள்கிற அந்த சக்தி என்பது நமக்கு தேவை. இப்ப மற்றவர்கள் பேசுறாங்க, அது நமக்கு தேவையோ தேவையில்லையோ அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்கிறோம். நமக்குள்ள வந்து பொறுமை சக்தி என்பது வந்துடுது. அவங்களை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்றதில்லை, அவர்களை வந்து தவறாக பார்ப்பதில்லை, அவர்களையும் ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம். அவர்களுக்கும் வந்து ஒரு நல்ல எண்ணத்தையும் ஒரு நல்ல உணர்வையும் நாம கொடுக்கறோம். இப்ப வந்து நான் சின்சியரா இருக்கேன், ரொம்ப நாணயமா இருக்கேன்னு வச்சுக்கோ, ஆனா என்ன வந்து யாராவது கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து பிடிக்கிறது இல்லை, ஹர்ட் ஆறோம், மனவேதனை என்பது ஆறோம். நாம ஹர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் அவங்க என்கிட்ட வந்து ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா எதற்காக அவர்கள் சொல்கிறார்கள் அதை வந்து நான் சோதிச்சு பார்க்கணும். நான் செய்யறதுல ஏதாவது தவறு இருக்கிறதா என்பதை நான் பார்க்கணும். அப்படி ஒருவேளை இருந்தது அப்படின்னா அங்கே நான் மாற்றங்களை நான் செய்து கொள்ளணும். ஒருவேளை எந்த தவறுமே இல்லை அப்படின்னா இட் இஸ் ஓகே. நம்ம கிட்ட இருக்கிற அந்த நற்பண்புகள் என்பது நமக்காக தான், மற்றவர்கள் மதிப்பதற்காக என்பது கிடையாது. அவர்கள் வந்து ஒப்பீனியன், அவர்களுடைய கருத்தை சொன்னார்கள். இந்த உலகத்துல வந்து 700 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 700 கோடி கருத்துக்கள் என்பது இருக்கிறது. இப்போ எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கோ அதே போல எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நாம ஹர்ட் ஆகக்கூடாது.
இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த தேடிதான் அது பின்னாடியே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட் நமக்குள்ள ஏற்பட்டுச்சு, நம்ம ஒரு சக்திசாலியா நம்ம வந்து ஒரு உருவாகிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் நடந்தே ஆகணும், இல்லைன்னா நான் அவ்வளவுதான், எனக்கு இந்த விஷயம் கிடைச்சே ஆகணும், இல்லைன்னா நான் வந்து செத்துருவேன், அப்படியெல்லாம் வந்து வார்த்தைகள் அப்படியெல்லாம் வந்து எண்ணங்கள் வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சக்தி நமக்குள்ள ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நடந்தாலும் நடக்கலனாலும் நமக்கு அதை பத்தி ஒரு கவலை இருக்காது. அதை நினைச்சு ஒரு அது ஒரு பெரிய விஷயமா வந்து மனசுல போட்டுக்கிட்டு அது அந்த கணத்தை வந்து நாம வந்து உணர மாட்டோம்.
அது மட்டும் இல்லாம அந்த பவர் டு டாலரேட்டோட சகிப்பு தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, நாம எவ்வளவு சகிச்சுக்கிறது, எப்படி சகிச்சுக்கிறது, ஏதோ மலையே எடுத்து தலைமையில வச்சுக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சகிப்புத்தன்மை என்ன அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு குறைகள் இருக்கு அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கேட்டுக்குவோம். அதெல்லாம் கேட்டுட்டு வெளியில போயிட்டு மத்தவங்க கிட்ட அதை சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து சகிப்புத்தன்மை கிடையாது. சகிப்புத்தன்மை என்ன அப்படின்னா, என்னை போலவே அவரும் ஒரு ஆத்மா, எனக்கு ஒரு குணம் இருக்கிறது, அவருக்கு ஒரு குணம் இருக்கிறது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அவருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ அவங்க ஏதாவது என்னை பற்றி, என்னுடைய சின்சியாரிட்டியை பற்றியோ, என்னுடைய நேர்மை நாணயத்தை பற்றியோ அவங்க ஏதாவது தவறாக பேசினாங்க அப்படின்னா கூட நான் ஹர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நான் இப்போ ஹர்ட் ஆனேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குன்னு நான் ஒரு ஒரு இமேஜ், ஒரு உருவத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த உருவத்தை வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அந்த உருவத்தை வந்து அவங்க தவறாக பேசுறாங்க அப்படின்றதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அவர்களுடைய கருத்தையும் நாம் மதிப்போம். அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். சகிப்புத்தன்மை அப்படின்னா உள்ள எல்லாத்தையுமே அடக்கி வச்சுக்கிறது அப்படின்றது கிடையாது. எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இப்ப உதாரணத்துக்கு வந்து மாங்காய் மரத்தை பாத்தீங்கன்னா நம்ம கல் அடிப்போம், கல் அடிச்சா வந்து அதுல இருந்து என்ன வரும் அப்படின்னா பழம் தான் வரும். ஏன் பழம் வருது கல் வர்றதில்ல அப்படின்னா அதுகிட்ட வந்து மாம்பழம் தான் இருக்கு. யார்கிட்ட எது இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும். என்கிட்ட அமைதி இருக்கு, என்கிட்ட அன்பு இருக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த மாதிரியான மனிதர்களாக இருந்தாலும் என்னிடமிருந்து அவர்களுக்கு நான் அமைதியே தான் கொடுப்பேன், அன்பை தான் கொடுப்பேன், மகிழ்ச்சியை தான் கொடுப்பேன், கோபம் என்பது எனக்கு வராது. இதுதான் வந்து சகிப்புத்தன்மை அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு சகிப்புத்தன்மை வர வர என்ன ஆகும் அப்படின்னா, எதையுமே வந்து பகுத்தறிந்து ஆராய்ந்து பிரித்து பார்ப்பது என்பது நமக்கு நல்லாவே வரும். இப்போ நம்முடைய மைண்ட், நம்முடைய மனது என்பது டியூன் ஆயிருக்கு. டியூன் ஆயிட்டு எது சரி எது சரியில்லை என்பதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்குள்ள வந்து சக்தி என்பது இருக்கு. ஒரு சில சமயம் நாம சொல்றோம் இல்லையா, இவங்க ரொம்ப இனிமையா பேசுறாங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்க, ஆனா என்னை ஏமாத்திட்டாங்க, நல்லா பேசினாங்களேன்னு நினைச்சுதான் நான் போனேன் ஆனா நான் ஏமாந்துட்டேன் அப்படின்லாம் சொல்றோம். ஏன் அப்படின்னா அவர்களுடைய உள் நோக்கத்தை நம்மால புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. ஸோ பகுத்தறியும் தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கிட்ட இருக்கிற அந்த தெளிவை சரியான விதத்துல பயன்படுத்தி, எங்க எப்படி எந்த சமயத்துல பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி அதை நான் வந்து பகுத்தறிந்து ஆராய்ந்து மனிதர்களை நாம் பார்க்கறதுக்கு தெரியணும். எப்படி பேசினாலும் அவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதுதான் வந்து பகுத்தறியும் தன்மை. ஸோ இது வந்து நமக்கு வந்து பல விதத்துல வந்து உபயோகப்படும். நம்மளை வந்து பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பகுத்தறியும் தன்மை வர வர நமக்குள்ள வந்து எதையுமே சரியான முறையில வந்து ஜட்ஜ் பண்றதுக்கான பவரும் நமக்கு வரும். ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாலே வந்து நாம என்ன சொல்றோம்னா, அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றது அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றது இல்லை நம்மளோட வேலை, நம்மை நாம் ஜட்ஜ் பண்ணிக்கிறது. நான் எதை சரியாக செய்கிறேன், எனக்குள்ள என்ன தவறு நடந்துட்டு இருக்கு, இது சரியா இல்லையா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி ஒரு சரியான தீர்மானத்தை, ஒரு சரியான முடிவை எடுப்பதற்கான ஒரு சக்தி என்பது நமக்குள்ளே வருது. எதையுமே வந்து ஒரு பற்றற்ற நிலையில டிட்டாச்சா இருந்து பார்த்து இது சரி இது சரியில்லை என்று நம்மால தீர்மானம் எடுக்க முடியும். அதனாலதான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதுக்கே வந்து தராசுவ வந்து ஒரு சின்னமாக காமிக்கிறாங்க. ஸோ எதையுமே வந்து இது சரியா தவறா அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து அந்த லவ் அண்ட் லா அந்த பேலன்ஸை வந்து நம்ம வச்சு தான் முடிவெடுக்கணும். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் வந்து அது நம்மை பொறுத்தவரையில் தான், நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள், நான் சரியான முடிவை எடுக்கிறேன்னா நான் செய்வது சரியா அப்படின்றது தான் நம்மை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது. மற்றவர்களை நாம் ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது
அன்போடவும் இருக்கணும், நியாயமாகவும் இருக்கணும் இல்லையா?
அன்போடவும் நியாயத்தின் அடிப்படையிலும் நாம் ஒரு பற்றற்ற நிலையில் இருந்து தான் எதையுமே ஜட்ஜ் செய்து முடிவெடுக்கணும்.
நீங்க சொல்றத வச்சு எனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு அமைதியான அன்பான ஆத்மா, நான் மத்தவங்களுக்கு வந்து அன்பை மட்டும்தான் நான் கொடுக்கணும் இல்லையா? அவங்க சரி இவங்க செய்யறது தப்பு, இவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நான் எதுவும் பண்ணக்கூடாது.
அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சக்தி என்பது பவர் டு ஃபேஸ், எதையுமே எதிர்கொள்ளும் சக்தி. அதாவது எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் நான் எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதுதான் இந்த சக்தி. இங்க ஏதாவது அநியாயம் நடக்குது, எனக்கு அநியாயம் நடக்குது, இல்ல வேற யாருக்கும் அநியாயம் நடக்குது அப்படின்னா நாம் அதை சகிச்சுக்கிறோம். என்ன செய்யறது, இந்த சொசைட்டி வந்து அப்படிதான் இருக்கு, இந்த சமூகம் அப்படிதான் இருக்கு, எல்லாத்தையுமே வந்து லஞ்சத்தை கொடுத்துதான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நாம சொல்றோம், அதை சகித்து கொள்ளுகிறோம். ஆனா அதை நாம ஏன் எதிர்கொள்ளக்கூடாது? எதிர்கொள்ளலாம் இல்லையா? நாம சகித்து கொள்ள வேண்டியது மற்ற ஆத்மாக்களின் குறைகளை, அவர்களுடைய சம்ஸ்காரங்களை. ஆனால் நாம் அவர்களை சகித்துக் கொள்வதில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களை நிராகரிக்கிறோம். இந்த சக்தியில வந்து நம்ம வந்து எல்லா ஆத்மாக்களையும் ஒரே மாதிரியாக பார்ப்போம். நமக்குள்ள அந்த சக்தி இருக்கு, ஆனால் அதை எப்பொழுது உபயோகப்படுத்துவது, சரியான நேரத்தில் உபயோகப்படுத்துவது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த சக்திகள் எல்லாவற்றையும் நாம தியானத்தின் மூலமா பெற முடியும். இந்த சக்திகள் இன்றைய காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து ரொம்பவுமே அவசியமாகவும் இருக்கு.
எதையுமே எதிர்கொள்ற சக்தி, எதையுமே வந்து தாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப சமீபமா நான் ஒரு அம்மாவை பார்த்தேன், அவங்களோட மகள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தவறிட்டாங்க. இன்னமும் அவங்க அதையே நினைச்சுக்கிட்டு அதை அவங்களால மறக்கவே முடியல. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் தானாவே வந்து கொட்ட ஆரம்பிச்சுச்சு. இந்த மாதிரி ஒரு வழியில இருந்து அவங்களுக்கு அதை மாறவும் முடியல, அதை வந்து மறக்கவும் முடியல. இது எப்படி வந்து எதிர்கொள்றது?
இந்த மாதிரியான சூழ்நிலையை கூட நாம எதிர்கொள்ள முடியும், ஒரு சரியான ஞானமும் தெளிவும் இருந்தால். நம்முடைய உறவு என்பது ஆத்மாவோடு, நம்முடைய அன்பு என்பது ஆத்மாவோடு. இன்று அந்த ஆத்மா என்னோடு இல்லை, இந்த உடலில் இல்லை, ஆனால் வேறொரு உடலில் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது. நம்மிடமிருந்து அதற்கு வந்து ஒரு சரியான ஒரு உணர்வும், நல்ல எண்ணங்களும், நல்ல சக்தியும் மட்டுமே செல்ல வேண்டும். இப்போ நான் துக்கத்திலும் அழுகையிலும் எப்பவுமே இருந்தேன் அப்படின்னா, அந்த துக்கமும் அழுகையுமான அந்த எதிர்மறை உணர்வுகளை தான் அந்த ஆத்மாவுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்றது தான் தெளிவு, அப்படின்றது தான் ஞானம். ஸோ மெடிடேஷன்ல இந்த தெளிவும் நமக்கு கிடைக்கிறது, இந்த சக்தியும் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆத்மாவை ஒரு ஆத்மாவாகவே நினைத்து கொண்டு நம்மிடமிருந்து ஒரு நல்ல எண்ணங்களையும் சக்திகளையும் அந்த ஆத்மாவின் பொருட்டு நம்மளால கொடுக்கவும் முடியும். இப்போ நம்ம கிட்ட வந்து எல்லா சக்திகளுமே இருக்கு. இப்போ எதிர்கொள்ற சக்தியும் சரி, சகித்து கொள்கிற சக்தியும் சரி இருக்கு, ஆனா அதை சரியாக உபயோகப்படுத்துறது இல்லை. எங்க வந்து நாம சகிச்சுக்கணுமோ அங்க சகிச்சுக்கிறது இல்ல, எங்க எதிர்கொள்ளணுமோ அங்க எதிர்கொள்றது இல்ல. தியானத்துல நான் ஒரு ஆத்மா அப்படின்ற உணர்வுல நம்மை பரமாத்மாவுடன் இணைத்து கொள்ளும் பொழுது நமக்கு வந்து எல்லா சக்திகளுமே கிடைக்கிறது. அது மட்டுமல்லாம தியானத்திலிருந்து கிடைக்கிற சக்தி என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் கூட இருக்கு.
இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, எதனாலெல்லாம் நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம், இதுக்கு எல்லாமே வந்து என்ன காரணம் அப்படின்றத நீங்க ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீள முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்குதான் வந்து இன்னைக்கு நீங்க ரொம்ப விளக்கமா பொறுமையா எங்களுக்கு வந்து பதில்களை சொன்னீங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
முதல்ல நான் என்ன ஒரு பெரிய சக்திசாலியா வந்து வச்சுக்கிட்டாதான் எல்லா பிரச்சனையிலிருந்து நான் வந்து விடுபட முடியும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சக்திசாலி அப்படின்னா வந்து உடல் அளவுல இல்ல, நான் ஒரு ஆத்மா, பரிசுத்தமான ஆத்மா, அமைதியான அன்பான ஆத்மா அப்படின்றத விட நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா அப்படின்றதுலதான் வந்து இந்த பொருள் அடங்கி இருக்குன்னு நம்ம சொல்லணும். இந்த ஒரு சக்தி, இப்படி ஒரு சக்தி ஆத்மாக்குள்ள வரணும் அப்படின்னா நான் அதுக்கு தியானத்தின் மூலமா தான் வந்து இதை நான் கொண்டு வர முடியும் அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப அழகா நமக்கு சொன்னாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த தியானத்தின் முக்கியத்துவமும் இன்னும் பல கேள்விகளுக்கான விடையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள், விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். எங்களை நீங்க தொலைபேசி மூலமாவோ அல்லது இமெயில் மூலமாவோ தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி